விருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி. சிறந்த கலைத்திறன் கொண்ட படைப்பு நிச்சயம் நல்ல அறக்கருத்துக்களை மக்கள் மனத்தில் விளைவிக்கும். ஆனால் அறத்தை கூற வேண்டும் என்ற நோக்கை நிறைவேற்ற கவிஞர்கள் பாடத் தொடங்கினால் அக்கருத்தே அவனுடைய படைப்பை கெடுத்துவிடும் என்று ஜெர்மானிய கவிஞர் கோதே கருதுகிறார். நீதியை போதிக்கப் போகும் கவிதை கலைச்சிறப்பை இழந்துவிடுகிறது என்ற எண்ணம் இன்றும் பரவலாக காணப்படுகிறது. உள்ளத்தில் தோன்றும் எண்ணம் பீரிட்டெழுந்து வெளிப்படுவதே கவிதை. கவிதை ஏதேனும் ஒரு நோக்கை மனதில் வைத்து அதற்காக எழுதுவதாக இருக்கக்கூடாது. அப்படி எழுதினால் அது உண்மையான கவிதையாகாது என்ற எண்ணம் இன்றும் நிலவுகின்றது. அப்படியானால் நீதியை போதிக்கப் புகும் அத்தனை கவிதைகளும் உண்மையான கவிதைகளாக எண்ணப்படுவதில்லையா, அல்லது அவை கலைப்படைப்புகளாக கருதப்படுவதில்லையா என்ற கேள்விகள் எழுகின்றன. இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தின் தொடக்கத்தில் அமைந்த பதிகத்தில் அவர் அந்நூலை இயற்றுவதற்கான காரணங்களாக மூன்று கருத்துக்களை கூறுகிறார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். இப்படிப்பட்ட குறிக்கோளுடன் எழுதப்பட்டாலும் கூட சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய தலைசிறந்த இலக்கியமாக இன்று வரை போற்றப்படுகிறது. எனவே சிறந்த படைப்பாற்றல் மிக்க கலைஞன் கைப்பட்ட கருத்துக்கள் சிறந்த கலைப்படைப்பாக மாறி வெளிப்படுகின்றன என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இனி இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தமிழ் புதுக்கவிதைகளில் அரசியல் கருத்துக்களின் தாக்கம் என்ற தலைப்பில் முனைவர் சாரதா அவர்களுடனான நேர்காணலின் தொடர்ச்சியினை கேட்கலாம். கலை வந்து வாழ்க்கைக்காக இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சீங்க.
ஆமா,
ஆனா கலை கலைக்காக தான் அப்படிங்கிற வாதம் பற்றி உங்களுடைய கருத்து?
ஐரோப்பாவில் வந்து 1880 பிறகு வாழ்க்கை நின்றும் கலையை பிரிக்கும் இயக்கம் தோன்றியது. அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி கவலைப்படாமல் இலக்கியத்தில் அழகுக்காகவே அழகை காணும் அழகியல் இயக்கமாக இது அமைந்தது. கலை என்பது தத்துவ சார்பிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். அது நீதியை கூறுவதாகவோ, மத நம்பிக்கையை ஊட்டுவதாகவோ, வாழ்க்கை அல்லது இயற்கையின் இயல்பை கூறுவதாகவோ, சமுதாயம் மேம்பட பேசுவதாகவோ இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவற்றினின்றும் விடுபட்டிருக்கும் கலையே தூய்மையான உயர்ந்த கருத்துடைய கலையாக கருதப்பட்டது.
ஆட்சியாளர்கள் பக்கம் சாகின்ற கவிஞர்கள் இருக்காங்களா?
ஓ, நிறைய பேர் இருக்காங்க. ரவியரசு கண்ணதாசனே கூட எடுத்திருக்கலாம். அவர் சாராத கட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் ஆனால் அதிக காலம் அவர் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி சார்பான கவிதைகளையும், அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவரை ஒரு காதலியாக ஒரு பாவித்து அவர் எழுதிய கவிதைகள் நிறையவே இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆட்சியாளர்கள் கவிஞர்களை தம் பக்கம் இழுத்து கொண்டு கவிஞர்களை பாராட்டியும் பரிசளித்தும் பதவி அளித்தும் தம் பக்கத்திலேயே இருத்திக் கொண்டிருக்காங்க. பலகாலம் அரசியலில் ஈடுபட்டிருந்த கவியரசு கண்ணதாசனும் தான் சார்ந்திருந்த ஆட்சியாளரை பாராட்டி பாடியிருக்கக்கூடிய ஒரு பாட்டு, கன்னியின் பெயரை கேட்டேன் கருணையின் நிதியம் என்றாள், மன்னிய உறவை கேட்டேன் மந்திரிகுமாரி என்றாள், பன்னி நான் கேட்டபொழுது பராசக்தி வடிவம் என்றாள், சென்னைதான் ஊரா என்றேன் திருவாரூர் நகரம் என்றாள். இதுல அந்த கட்சியினுடைய தலைவருடைய பெயர் முதலடியில் வருது. இரண்டாவது மூன்றாவது அடிகளில் அவர் எழுதிய ஒரு திரைப்படத்தை பற்றிய பெயர்கள் எடுத்ததில் வருது. கடைசியாக அந்த தலைவர் பிறந்த ஊரும் வருது. இதெல்லாம் வந்து கவிஞர்கள் எப்படி ஆட்சியாளர் பக்கமே சார்ந்திருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அதை நாம சொல்லலாம்.
அரசியல் கருத்துக்கள் அமைந்த கவிதைகளை பாடப்புனைந்த கவிஞர்கள் அனுபவித்த சிக்கல்கள் பற்றி சொல்லுங்களேன்.
ஆமாம், இந்த அனுபவமும் நிறைய கவிஞர்களுக்கு இருந்திருக்கு. பல சிக்கல்களை அவங்களுக்கு இது தோற்றுவிச்சிருக்கு. கலை கலைக்காகவா அல்லது வாழ்க்கைக்காகவா என்பது அவற்றில் முதன்மையானது. அரசியல் தாக்கமுடைய கவிதை பழைய மனப்போக்குடையவர்களால் கவிதையாகவே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. புதுக்கவிதை எழுதப்புகும் ஆற்றல் வாய்ந்த கவிஞன் சில நிகழ்ச்சிகளை பற்றி பாடும் பொழுது அவனுடைய கவிதை சிறப்பான கவிதையாக அமையாமல் போகிறது. கவிதையால் உலகை மாற்றியமைக்க முடியும் என்று நம்பி செயல்படும் கவிஞன் தம் கவிதையால் எதுவுமே நிகழாது என நம்பிக்கை இழந்து சோர்வடையும் நிலையையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு வர்க்கத்தில் தோன்றிய கவிஞன் வேறொரு வர்க்கத்தின் உயர்வுக்காக பாடும் பொழுது அவன் உள்ளத்தில் சில சமயம் தடுமாற்றம் தோன்றுகிறது. கவிஞனின் சொல்லும் செயலும் பல சமயம் முரண்பட்டு காணப்படுகின்றன. மேனாட்டு கவிஞர்கள் 30களில் எதிர்கொண்ட சில பல சிக்கல்களை 70களில் தமிழ் புதுக்கவிஞர்களும் எதிர்கொள்ள வேண்டி வந்திருக்கிறது.
கவிதையினுடைய பணி என்ன நினைக்கிறீங்க?
ஆமா, கவிதைக்குன்னு பல முக்கியமான பணிகள் இருக்கு. அரசியல்வாதிகளும் அறிவியலாளரும் கவிதை கேட்போரிடம் ஏற்படுத்தும் விளைவுகளில் அதிக கவனம் செலுத்துகின்றனர். கவிதையினுடைய முக்கியமான பணி அப்படிங்கிறது அறிவுறுத்துவதன் மூலமும் எடுத்துக்காட்டுதலின் வழியேயும் மக்களின் ஒழுக்கத்தை மேம்படுத்துவதே ஆகும் என்று கவிஞர்கள் எண்ணியிருக்கிறார்கள். தமிழில் சங்க இலக்கியங்கள் கவிதையின் தனித்தன்மையை பெரிதும் போற்றின. அக்கால கவிதைகள் அன்றைய வாழ்க்கையையும் உயர்ந்த சிந்தனையையும் படம் பிடித்து காட்டுவனவாக அமைந்திருக்கின்றன. உண்மையும் உலகியல் நீதி ஒருபடை சார்பு உடையதாக இராமல் எல்லோருக்கும் பொதுவாக அமைந்த வாழ்வியல் உண்மைகளாக இருந்திருக்கின்றன. புறப்பாடல்களில் உலகியல் செம்மையாக நடப்பதற்குரிய கருத்துக்களை புலவர்கள் அரசர்களுக்கு அறிவுறுத்திய செய்திகளை நாம் காண முடிகின்றது. அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் என்ற வரிகள் அரசன் குடிமக்களிடம் வரியை கொள்ளும் முறையை கூறுகின்றன. மக்களால் விரும்பப்படாத கொள்கைகளை விடாப்பிடியாக மேற்கொண்டு அவ்வழியில் செல்லும் அரசை மக்களின் விருப்பத்தை மதித்து ஏற்று நடக்கச் செய்வது கவிதையாக இருந்திருக்கிறது. உலகில் புரட்சி தோன்றுகின்ற கொத்தளிப்பான நிலையில் மக்கள் உணர்வை கொழுந்துவிட்டு எரிய செய்து புரட்சியை வெடிக்கச் செய்ய வல்லதாகவும் கவிதை இருந்திருக்கிறது. வியட்நாம் பற்றி அமெரிக்க மக்களால் எழுதப்பட்ட கவிதைகள் பல பிரெஞ்சு புரட்சி ஏற்படவும் அமெரிக்க அரசாங்கம் வியட்நாம் போரிலிருந்து பின்வாங்கவும் காரணமாக அமைந்திருக்கின்றன.
புது கவிதைக்கென்று ஒரு வடிவம் தோன்ற காரணம் என்ன?
மக்களுடைய மனவெழுச்சியை கவிதையாக வடிக்கப் போகும் கவிஞன் பழைய வடிவங்கள் தன் கருத்தை வெளியிட போதுமானதாக இருப்பதாக கருதாமல் புதிய வடிவத்தை தேடுகிறான். அப்படி தேடுகின்ற பொழுது இலக்கிய தொடர்களையும் நடைகளையும் நாட்டு மக்களிடையே தொன்று தொட்டு வழங்கி வரும் மக்களால் பெரிதும் விரும்பப்படும் நாட்டுப்பாடல்கள் போன்றவைகளையே மாற்றி புதிதாக படைக்கின்றான். ரஷ்ய கவிஞர் மயோகோவ்ஸ்கி 1917 ஒட்டிய காலத்தில் ரஷ்யாவில் புகழ் பெற்றிருந்த ஸ்லோகங்கள் விளம்பரங்கள் திருமுனை பேச்சுக்களை தம் கவிதைக்குரிய உத்திகளாக கைக்கொண்டிருக்கிறார். அலெக்சாண்டர் புளோக் அக்டோபர் புரட்சி பற்றி எழுதிய பன்னிருவர் என்ற கவிதையில் தொழிற்சாலை ஈற்று எதுகைகளையும் நாட்டுப்புற துன்ப வெளியீடுகளையும் புரட்சியான எதுகை மோனைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் சிந்து கண்ணிகளை பயன்படுத்தியிருக்கிறார். இன்றைய புதுக்கவிஞர்கள் கண்ணால் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய வடிவங்களை உடைய புதுக்கவிதைகளை கையாளுகின்றனர். நாடுகளில் தோன்றும் புரட்சிகள் கவிஞர்களுக்கு அவர்களுடைய முழு கவனத்தையும் கவர்ந்து பாடுபொருளாக்கி சிறக்கும் பல அரிய கருத்துக்களை தந்திருக்கின்றன. அப்புரட்சிகள் புதிய கவிஞர்களை உலகுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளன. அவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டவர்களில் சுப்பிரமணிய பாரதியாரும் ஒருவர். 70களில் எழுத்து என்ற கவிதை பணியை விட சிறப்பான தொண்டை தமிழுக்கு செய்ய முன்வந்த பரந்தாமன் என்பவர் சேலத்திலிருந்து வெளியிட்ட தம் இலக்கிய ஏட்டிற்கு அஹ் என்று பெயரை சூட்டி இது ஓர் எழுத்தாயுத மாத ஏடு என்றே தலைப்பிட்டு வெளியிட்டார். எழுத்தை ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என எண்ணும் எழுத்தாளர்கள் எல்லா காலகட்டத்திலும் உலகம் முழுவதும் இருந்திருக்கிறார்கள் என்பதையே இது காட்டுகின்றது.
சமுதாயம் அரசியலில் கலந்திருப்பதை உணர்ந்தவர் ஆங்கில நாடக கவிஞர் ஷேக்ஸ்பியர். எனவேதான் அவருடைய நாடகங்களில் காணப்படும் அரசியல் வந்து சாதாரணமாக காணாமல் மனித இயல்பில் அமைந்த மாறுபட்ட தன்மையுடைய அரசியலாக காண முடிகிறது. இதே போல் சமுதாயம் அரசியலில் கலந்துள்ளது என்ற கருத்தாக்கத்தை ஏற்படுத்திய தமிழ் கவிதைகள் இருக்கின்றன,
நிறைய இருக்கு. அரசியல் கவிதைக்கும் சமுதாய கவிதைக்கும் வடிவ வேறுபாடு எதுவும் இல்லை. ஒரே பொருளை பற்றி இரண்டுமே பேசுகிறது. அணுகும் வழியும் அணுகும் காரணமும் மட்டுமே சமுதாய கவிதைக்கும் அரசியல் கவிதைக்கும் ஒரு வேறுபாடா இருக்கு. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய வைரமுத்து ஒரு கவிதை எழுதுற, பல்கலைக்கழகத்தை பஜனை மடம் ஆக்கிவிட்டால் சோறு கிடைக்காத இளைஞர்களுக்கு சுண்டல் கிடைக்கலாம், அங்கும் அரசியல்வாதிகள் உள்ளே நுழைந்தால் சுண்டலிலும் சுரண்டல் நடக்கலாம் அப்படின்னு எழுதுறார். இது சமுதாயத்துல அரசியல் வந்து கலக்கிறது. அரவிந்த கோஸ் அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதுறார், இது கொஞ்சம் ஒரு நல்ல கவிதை. அதாவது பாரதத்தினுடைய ஆன்மாவே எதுல இருக்கு அப்படின்னு அவர் எழுதும் போது பல நாடுகளை பட்டியல் இட்டு பிறகு அவர் பாரதத்தை முத்தாய்ப்பா அவர் சொல்கிறார். ஜப்பானின் ஆன்மா தொழில்நுட்பத்தில் இருக்கிறது, அமெரிக்காவின் ஆன்மா பொருளாதாரத்தில் இருக்கிறது, ரஷ்யாவின் ஆன்மா அறிவியலில் இருக்கிறது, இத்தாலியின் ஆன்மா அழகுணர்ச்சியில் இருக்கிறது, பிரெஞ்சின் ஆன்மா கலை உணர்வில் இருக்கிறது, கடைசியா எழுதுறார் பாரதத்தின் ஆன்மா அதன் ஆன்மீகத்தில் இருக்கிறது. அதாவது உலக நாடுகள் எல்லாம் நம்முடைய பாரத நாட்டில் எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் ஒரு மரியாதையோடு பார்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு ஆன்மீக பூமி என்பதால் தான். இந்த ஒரு வரியை கூட கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக ஒரு பாடல்ல அவர் சொல்லுவார். மேலை நாடு பரபரப்பில் வாழ்ந்து பார்க்குது, எங்கள் கீழை நாடு தனி வழியே நடந்து செல்லுது, விஞ்ஞானம் அந்த நாட்டில் போரை நாடுது, எங்கள் மெய்ஞானம் அமைதி வழியே என்றும் நாடுது, நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. ஆக பாரதேந்திரனுடைய ஆன்மாவே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய ஆன்மீகத்திலும் அதனுடைய மெய்ஞானத்திலும் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இது வந்து நாடு சமுதாயம் இரண்டும் கலக்கக்கூடிய ஒரு கவிதையாக இது இருக்கிறது. அப்புறம் சுதந்திரம் பற்றி அக்னிபுத்திரன் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன கவிதையை தான் எழுதுறார். கூண்டு திறந்தது, சிறகடிக்கவா சீட்டெடுக்க. அந்த கூண்டு கிளியை வச்சுட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஜாதகம் ஜோசியம்னு சொல்லுவாங்களே, அதை வச்சு அவர் ரொம்ப அழகாக அவர் எழுதுறார். அதுமாரி சோஷலிசம் பற்றி ஒருத்தர் எழுதுறார், தேவைக்கேற்ப ஊதியம், உழைப்புக்கேற்ற ஊதியம், சக்திக்கேற்ற உழைப்பு. இதுல வேணும் உள்ளீடா குறியீடா வேற எதுவும் பொருள் இல்லை. சோசலிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கறதுக்குரிய ஒரு விளக்கமாகத்தான் இந்த கவிதை இருக்கு. அது மாதிரி மாற்று துணி கூட இல்லாத ஏழைகளும் பஞ்சையும் பராரியும் நம்முடைய நாட்டுல அதிகமா இருக்காங்க. இத வந்து ஒரு கவிஞர் இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு என்கிறார்கள், கட்டத்தயார், அது காய்கிற வரையில் எதை கட்டுவது. மாற்று துணி கூட இல்லாத ஏழைகள் இந்த சமுதாயத்தில் இருக்காங்க. அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா அரசியல்வாதிங்க தானே. அது அரசியலும் சமுதாயமும் கலக்கக்கூடிய ஒரு கலவையை தான் இதில் நாம பார்க்குறோம். அப்புறம் திராவிட கொசுக்கள் அப்படின்னு சொல்லியே ஒரு கவிஞர் எழுதுறார். கொசு, உடன்பிறப்பே, என்னையா அடிக்கப் போகிறாய், நான் உன் ரத்தத்தின் ரத்தம் அல்லவா. அவனுடைய ரத்தத்தை குடிச்சு அந்த கொசு வாழ்வதனால என்ன நீ அடிக்காத, நான் உன்னுடைய ரத்தத்தின் ரத்தம் என்று சொல்லுவது போல ஒரு உணர்வை இங்க அவர் வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கலாம். அது மாதிரி மூவர்ண கொடி, நம்முடைய தேசிய கொடியே ஒரு மூவர்ண கொடி, அது பற்றி வைரமுத்து எழுதக்கூடிய ஒரு கவிதை. சிவப்பு நிறம், சிங்க இளைஞர் சிந்திய ரத்தம். வெள்ளை நிறம், புரட்சி போரில் பூவை இழந்த விதவையர் நிறம். பச்சை நிறம், இந்த தியாக வடுக்களை பசுமையாய் நெஞ்சில் பதிக்க சொன்னதே பச்சை நிறம். அப்புறம் அசோக சக்கரத்துக்கு விளக்கம் சொல்றார். அசோக சக்கரம், இதன் ஆரங்கள் எல்லாம் விடுதலை வீரனின் விழா எலும்புகள். ரொம்ப ஒரு அழகிய கவிதைன்னு இதை நாம சொல்லலாம். சுதந்திரம் பற்றி எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதை, இந்த நாட்டில் எதை வாங்கினாலும் அசலும் போலியும் அகப்படுமாமே, சுதந்திரம் வாங்கும் அவசர சுகத்தில் போலி சுதந்திரம் வாங்கிவிட்டோமா. சுதந்திரத்தால் விளையக்கூடிய இந்த பலாபலன் எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால நம்ம போலியை வாங்கிவிட்டோமா அப்படின்னு கேட்கிறார். உத்தமர் காந்தியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கவிதை, உத்தமர் காந்தி ஏன் உயிர்கொலை செய்யப்பட்டார் சொல்லட்டுமா, சுதந்திர இந்தியாவில் அவரது தற்கொலையை தடுக்கத்தான். இன்றைக்கு சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலே நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்த்தால் மகாத்மா காந்தி தற்கொலை பண்ணிப்பாராம். அந்த ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கறதுனாலேயே அவரை கொன்றுவிட்டார்கள் என்பது போல ஒரு கருத்தை இந்த கவிதையில அவர் அமைத்திருக்கிறார்னு பார்க்கலாம். அப்புறம் வேலையில்லா திண்டாட்டம் பற்றிய ஒரு கவிதை. வேலையில்லா திண்டாட்டம் ஒழிவதற்கு என்ன வழி சொல்லட்டுமா? வேலை இல்லாதவரை ஒழிப்பதுதான் வழி, வேறு வழி அப்படின்னு கேக்குறார். வேலையில்லாதவங்க எல்லாரையும் ஒழிச்சுட்டா இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டமே இருக்காது என்பது போல. இந்த கவிதைகள்லாம் ஒரு மாதிரி வெளிப்பார்வைக்கு ஒரு நகைச்சுவையும் இருக்கு, உள்ளீடாக ஒரு நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு வேதனையும் வெளிப்படுகிறது. இந்த வேதனைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அரசியல் தானே காரணமாக இருக்கு.
இனிய இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தமிழ் புது கவிதைகளில் அரசியல் கருத்துக்களின் தாக்கம் என்ற தலைப்பில் முனைவர் சாரதா அவர்களுடனான நேர்காணல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இனி வரும் வாரங்களிலும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன். இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.